Milagro Sabha Kalta Bima Vipakshi Sangha
Mulasana Udagaru Mantitumani Parliament to Deda Sisidek September Masisitungani Sikurada Dina Peruru Nameti Dakwa Kalta Beauty Yojana Kravi
Stuti Milagarthi Sabha Kalta Banavasta Di Prasna Garu Lalit Kumar Lalit Varna Kumar Mantituma
Mulasana Mantitumani මෑතකාලීන ජාතික ක්‍රිකට් කණ්ඩායම හා නෙට්බෝල් කණ්ඩායමේ කණ්ඩායම් ආසියානු කුසලානය ජයග්‍රහණය කිරීමත් සමග දේශීය ක්‍රීඩාවේ යම් පිබිදීමක් සිදු වී තිබේ. වර්තමාන වන විට ලෝකයේ ක්‍රීඩා ශ්‍රේෂ්ඨ ඉහළ වාණිජ වටිනාකමකින් යුක්ත ශ්‍රේෂ්ඨයක් බවට පත්ව තිබේ. විශේෂයෙන් පාපද්දු රගර් මෙන්ම දකුණු ආසියානු කලාපයේ පවත්වන ඉන්දියානු ප්‍රීමියර් ලීග් තරගාවලිය එරට ආර්ථික ශ්‍රේෂ්ත්‍රයේ ගණනාවක් ඉහළ දායකත්වයක් අද වන විට ලබා දෙයි. ඒ අනුව මගේ ප්‍රශ්නය පළවෙනි ප්‍රශ්නය ශ්‍රී ලංකාවේ ක්‍රීඩා ආර්ථිකය ගොඩනැගීම සඳහා නිශ්චිත වැඩපිළිවෙලක් තිබේද? දෙවැනි ප්‍රශ්නය ශ්‍රී ලංකා ප්‍රීමියර් ලීග් තරගාවලිය සඳහා දැනට සිටින ආයෝජකයන්ට අමතරව ඉන්දියානු සහ බංග්ලාදේශ ආයෝජකයන් වෙත අවධානය යොමු වී තිබේද? තුන්වෙනි ප්‍රශ්නය නෙට්බෝල් ක්‍රීඩාවේ කීර්තිමත් රටක් හැටියට ශ්‍රී ලංකාව කේන්ද්‍ර කොටගත් සිංගප්පූරුව මැලේසියාව ඉන්දුනීසියාව යන රටවල් සම්බන්ධ කර ගනමින් නෙට්බෝල් ලීග් තරගාවලිය ආරම්භ කිරීමට ඉතා හොඳ ශක්තාවයක් තිබේදී ඒ සඳහා අවධානය යොමුවක් තිබේද? හතරවෙනි ප්‍රශ්නය දේශීය වෙළඳ සේවා තරගාවලී ශක්තිමත් සහ විධිමත් කිරීමට ක්‍රීඩා දෙපාර්තමේන්තුව සහ අදාළ සංගම් කියා කරන්නේද? බොහොම
ස්තුතියි.
මුලාසනේ කරු මන්ත්‍රීතුමනි මංජු වර්ණකුමාර මන්ත්‍රීතුමා විසින් අසන ලද ප්‍රශ්නයට උත්තර එක ඔව් ක්‍රීඩා සංවර්ධන දෙපාර්තමේන්තුව වේ 2023-28 උපාය මාර්ගික සලස්ම යටතේ ක්‍රීඩා ආර්ථිකයක් ඇති කිරීම සඳහා පහත ක්‍රියාකාරකම් කෙරෙහි අවධානය යොමු කර ඇත. ලංකා ප්‍රීමියර් ලීග් තරගාවලිය වැනි ප්‍රීමියර් ලීග් තරගාවලිය සංවිධානය කිරීම, වොලිබෝල්, නෙට්බෝල්, කබඩි, පාපන්දු, රග, බාස්කට්බෝල්, බේස්බෝල් මේ යටතේ දැනට හඳුනාගෙන ඇත. ක්‍රීඩා සඳහා අවශ්‍ය වන භාණ්ඩ හා උපකරණ දේශීයව නිපදවීම ප්‍රවර්ධනය කිරීම, සංචාරක ආකර්ෂණ සහිත ක්‍රීඩා අදාළ ජාතික සංගම් සමග ඒකාබද්ධව සංචාරක ප්‍රවර්ධනයට අදාළ වන පරිදි ප්‍රචලිත කිරීම, උදාහරණ වෙරළ ක්‍රීඩා තරඟ කඳුනැගීමේ මැරතන්, පාපදි, තුන් ප්‍රයාම ආදී. ඊළඟ ප්‍රශ්නෙට දේශීය ක්‍රීඩා පහසුකම් විදේශීය තරඟ පැවැත්වීම සඳහා යොදා ගැනීම, ක්‍රීඩා සහ ආශ්‍රිත රැකියා අවස්ථා හඳුනාගෙන එම පුහුණුවීම් ක්‍රීඩකයන්ට ලබා දීම, මගින් විදේශීය රැකියා අවස්ථා සඳහා ක්‍රීඩකයන් පෙළඹවීම, උදාහරණ පේනුම්, තටාක, වෙරළ ජීවිත ආරක්ෂක නිලධාරී පුහුණුව, ශාරීරික යෝග්‍යතා පුහුණු උපදේශක පුහුණුව. අංක දෙක ප්‍රශ්නයට ලංකා ප්‍රීමියර් ලීග් තරගාවලිය සංවිධානය කරලා වන්නේ ශ්‍රී ලංකා ක්‍රිකට් ආයතනයෙන් වන අතර ඒ සඳහා අවශ්‍ය අනුමැතිය හා සම්බන්ධීකරණ කටයුතු පමණක් අමාත්‍යාංශය මගින් සිදු කරේ. ඒ කියන්නේ ක්‍රිකට් ප්‍රීමියර් ලීග් තරගාවලිය ශ්‍රී ලංකා ක්‍රිකට් ආයතනයෙන් ක්‍රියාත්මක කරනකොට ඒ සඳහා අපේ අමාත්‍යාංශය ඒ සඳහා මැදි වෙනවා. ඒ වගේම නෙට්බෝල් මෙන්ම ආසියාව තුළ ප්‍රචලිත ඇති ක්‍රීඩා වොලිබෝල්, වෙරළ වොලිබෝල්, බීච් වොලිබෝල්, පාපන්දු, කබඩි, රග, බාස්කට්බෝල්, බේස්බෝල්, කෝකෝ, හොකි ආදී විදේශීය රටවල සහභාගිත්වයෙන් ක්‍රීඩා ඉසව් මෙරට ප්‍රචලිත කිරීමට අදාළ ජාතික ක්‍රීඩා සංගම් සමග ඒකාබද්ධව කටයුතු කරන ලැබේ. මීට අමතරව ප්‍රවීණන්ගේ ක්‍රීඩා තරඟ මෙරට පැවැත්වීම අවශ්‍ය කටයුතු මේ වනට ආරම්භ කර ඇත. දැන් මෙතනදී අද කියන්න ඕනේ දැන් අදත් ශ්‍රී ලංකා හොකි තරගාවලිය රීඩ් මාවතේ හොකී ක්‍රීඩා පිටියේදී පැවැත්වෙනවා ඇස්ට්‍රෝ ටර්ෆ් එකේදී. ජාතික ක්‍රීඩා හොකී තරගාවලිය අද උදේ තමයි ආරම්භ කළේ. මමත් ඒ අවස්ථාවට සහභාගී වුණා. ඒ ආකාරයෙන් ක්‍රීඩා මාත්‍යාංශය ඒ සඳහා සහයෝගය ලබා දෙනවා. අංක 3 නෙට්බෝල් මෙන්ව ආසියාතුල ප්‍රචාර පොලිබෝල්. අංක 4 වෙළඳ සේවා, රාජ්‍ය සේවා, ජනසත්තු සේවා, ආරක්ෂක සේවා, ක්‍රීඩා තරගාවලිය සංවිධානය කර ලබන්නේ ක්‍රීඩා සංවර්ධන දෙපාර්තමේන්තුවෙන් නොවන අතර ඒ සඳහා වෙළඳ සේවා ක්‍රීඩා සංගමය, රාජ්‍ය සේවා ක්‍රීඩා සංගමය ආදී සංගම් පිහිටුව ඇත. එම සංගම් ස්වාධීනව කටයුතු කරගෙන ලබන අතර ක්‍රීඩා සංවර්ධන දෙපාර්තමේන්තුවේ සහයෝගය සඳහා ලබා දෙනු ලබයි. විශේෂයෙන් මර්කන්ටයිල් ක්‍රීඩා වෙළඳ සේවා තරගාවලිය පැවැත්වීමේදී මමත් එක් අවස්ථාවක වෙළඳ සේවා හොකී තරගාවලියේ ඒ ඩිවිෂන් චැම්පියන්ස් කණ්ඩායමේ ක්‍රීඩකයෙක් වශයෙන් මම එක අවස්ථාවක් කටයුතු කළා. විශේෂයෙන් ඒ සංගම් තමයි ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි මේ ක්‍රීඩා සංවිධානය කරන්නේ. ඒ සඳහා ක්‍රීඩා සහ යෞවන කටයුතු අමාත්‍යාංශය තමන්ගේ උපරිම දායකත්වය ලබා දෙනවා. ඒ සඳහා කටයුතු කරන්න
ඇමතුමා බොහොම ස්තුතියි. මීළඟට සභාව කල්පනා අවස්ථාවේ යෝජනාව ගරු එස් ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක් වෙනවා.
தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு மறைவா போற்றி. எல்லாம் வல்ல பெரம்பரூருடைய அருள் கௌரவ தலைமைதாங்கம் உறுப்பினர் அவர்களுக்கும் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். நிறைகடல் அறவும் சிலம்பொலி அலம்பும் நிமலர் நீரணி திருமேனி வரைகளு மகளூர் பாகமாய் புணர்ந்த வடிவினர் கொடியணி விடையர் கரைகளு சங்கும் காரகில் புலவும் அளப்பெரும் கனமணி வரன்றி குறைகடல் ஓத நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே என்று 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருத்தலமான திருக்கோணமலை திருக்கோணீச்சர் ஆலயம் இன்று பேரினவாத அரசியலால் பெரும் ஆபத்தை சந்தித்து நிற்கிறது. திருக்கோணீச்சரம் கிறிஸ்துவுக்கு முன் 3541 இருந்தே புகழ்பெற்று காணப்பட்டது. ராவணன் வழிபட்ட ஆலயம். ராவணன் கிறிஸ்துவுக்கு முன் 6000 ஆண்டளவில் இலங்கையை ஆண்டான் என இராமாயணம் கூறுகின்றது. கிறிஸ்துவுக்கு முன் 1236 இலங்கையை கைப்பற்றிய வீரபாண்டியன் என்ற மன்னன் திருக்கோணீச்சர் ஆலயத்தில் மீன் சின்னத்தை பொறித்ததாக வரலாறு தெரிவிக்கிறது. வரலாற்று ஆதாரங்களின்படி ரோபர்ட் நாக்ஸ் என்ற கப்பல் தளபதி, ஜேம்ஸ் கோடினர் என்ற வரலாற்று ஆசிரியர், குரோரைஸ் என்ற போர்த்துகீச பாதிரியார் ஆகியோர் திருக்கோணமலையில் அமைந்துள்ள ஆலயம் கீழை தேசத்தின் ரோமாபுரி என புகழ்ந்துள்ளனர். 1916 தட்சண கைலாச புராணம், 1887 குஷர் கல்வெட்டு, திருகோணமலை புராணம் ஆகிய புராணங்களை புகழ்ந்து பாடப்பட்டதுடன் கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட தலம் இலங்கையில் உள்ள 5 ஈஸ்வரங்களில் ஒன்றான இவ்வாலயம் வெகினர் டெனட் என்ற அறிஞர்கள் கருத்துப்படி 3 கடல்கோள்களுக்கு ஆளாகி 1வது கடல்கோளினால் அழிந்த ஆலயத்தை சோழ மனுவம்சத்தில் பிறந்த குளக்கோட்டன் என்னும் மன்னன் புனரமைத்தான் என்றும், இதன்பின் 2வது முறை கிறிஸ்துவுக்கு பின் 276-303 காலப்பகுதியில் அனுராதபுரம் மன்னனான மகாசேனன் திருக்கோணேஸ்வர் ஆலயத்தை அழித்து விகாரை அமைக்க முயற்சித்த போது கொடிய நோயினால் பீடிக்கப்பட்டு அந்த முயற்சியை கைவிட்டதாகவும் வரலாறு கூறுகின்றது. இந்த அழிபாடுகளிலேயே கிறிஸ்துவுக்கு பின் 13ஆம் நூற்றாண்டில் மீண்டும் கோயில் நிர்மாணிக்கப்பட்டது. போர்த்துகீசருடைய ஆட்சி இலங்கையில் குறிப்பாக திருகோணமலையில் இடம்பெற்ற காலத்தில் 1624 திருக்கோணேஸ்வர் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினர். விலை மதிக்க முடியாத செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட கோயிலில் கற்களை கொண்டு போர்த்துகீசர் கோட்டை ஒன்றை அமைத்தனர். போர்த்துகீசரால் கட்டப்பட்ட கோட்டையை 1803 பிரித்தானியர் கைப்பற்றி பிரெட்ரிகோட்டை என்று பெயரிட்டு அழைத்தனர். இதற்கு முன்பே 1831 நவம்பர் 31 வர்த்தமானியில் ஆங்கிலேயர் ஆலயத்தின் எல்லைகள் பற்றி பிரசுரித்திருந்தார்கள். ஏலவே போர்த்துகீசர் பாபநாசம் சுனையை மூடியிருந்தார்கள். இப்பொழுதும் பாபநாசம் தீட்டமும் சுனையும் இராணுவ முகாமாகவும் பயிற்சி முகாமாகவும் உள்ளது. மூடிய சுனையின் 4 பக்கத்திலும் 4 கிணறுகள் இருந்ததாக மேற்படி வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போர்த்துக்கேய தளபதி டீசாவால் அளிக்கப்பட்ட ஆலயம் 600 பாகம் நீளமும் 800 பாகம் அகலமும் கொண்டதாக இருந்துள்ளது. இதன் பிரகாரம் கோட்டை பகுதி முழுவதும் ஆலய வளாகமாக இருந்துள்ளது. கிட்டத்தட்ட 350 ஏக்கர் ஆலயத்திற்கு சொந்தமாக இருந்துள்ளது. இப்ப வெறும் 18 ஏக்கரும் 26 பேச்சும் மட்டுமே உள்ளது. சுமார் 326 வருடங்களுக்கு பின் 1950 ஆண்டு முதலியார் கார்த்திகேசு என்பவர் சுவாமி மலையடிவாரத்தில் தற்காலிக கொட்டில் ஒன்றை அமைத்து ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து வைத்தார். 1952 ஆண்டுக்கு பின் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு பிரயத்தனங்களுக்கு மத்தியில் டாக்டர் பாலேந்திரா அவர்களால் போர்த்துக்கல் நாட்டின் லிஸ்பன் நகரில் உள்ள அஜூடா நூலகத்திற்கு சென்று அளிக்கப்பட்ட ஆலயத்தின் வரைபடத்தை எடுத்து வந்து அவ்வரைபடத்திற்கு அமைய தற்போது ஆலயம் அமைந்துள்ள இடத்தில் புதிய ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு 1963 ஆண்டு ஜூன் 30 தேதி முதலாவது கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து 1965 நட்லி சேனாயக்கா தலைமையில் தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது அவ்வரசாங்கத்தில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எம் திருச்செல்வம் அவர்கள் உள்ளூராட்சி அமைச்சராக பதவி வகித்தார். அமைச்சர் திருச்செல்வம் பிரதமர் ரட்லி சேனாயக்காவின் உடன்பாட்டுடன் ஆலய வளாகத்தை புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்துவதற்காகவும் ஆலய எல்லையை நிர்ணயிக்கவும் உயர்நீதிமன்ற நீதிபதி பி ஸ்ரீஸ்கந்த ராஜா, இளைப்பாறிய மாவட்ட நீதிபதி நியூரன் எதிர்சிங்க, மாவட்ட நீதிபதி கே இ கந்தசாமி ஆகியோர் 1968-8-23 தேதிய வர்த்தமானி மூலம் நியமிக்கப்பட்டனர். திருச்செல்வத்தின் முயற்சிக்கு தேரர்களும் சேருவில விகாரையின் விகாராதிபதியும் கடுமையான எதிர்ப்பை காட்ட பிரதமர் ரட்லிசேனாயக்கா அமைச்சர் திருச்செல்வத்தை கலந்தாலோசிக்காமலே புனித நகர் குழுவை ரத்து செய்தார். மாறாக வேறு ஒரு குழுவை நியமித்தார். இதனை ஏற்காத அமைச்சர் திருச்செல்வம் 68-9-16 தேதி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதன்பின் 1970 ஆட்சிக்கு வந்த திருமதி ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்கா 1971-4-16 தேதியே 14-954 இலக்க விசேட வர்த்தமானி மற்றும் 124 இலக்க 16-181 அதிவிசேட வர்த்தமானி மூலம் கோணேஸ்வர் வளாகத்தைச் சேர்ந்த 340 ஏக்கர் நிலத்தை தொல்பொருள் துணைக்கள பகுதியாக பிரகடனம் செய்திருந்தார். இதன் காரணமாக இதுவரை கோணேஸ்வர் ஆலயம் என்று அழைக்கப்பட்டு வந்த கோட்டை பிரதேசம் முழுவதும் அரச உடமையாக்கப்பட்டது. மேற்படி பிரகடனத்தை புதுப்பிக்கும் வகையில் 1975-9-3 தேதிய 340 இலக்க வரைபட இலக்கம் டிஆர்ஐ 121 மூலம் பின்வருமாறு 3 துண்டுகளாக எல்லை வகுக்கப்பட்டது. ஓராம் துண்டு கோயிலும் சூழலும் மேல்மலை தோட்டம் இதர காணிகள் இவை அனைத்தும் 7.4587 ஹெக்டேர் எனவும், இரண்டாம் துண்டு பாவநாச தீர்த்தமும் அதன் சூழலும் இது 1.4189 ஹெக்டேர் எனவும், மூன்றாம் துண்டு ஏழை பிள்ளையார் பிரதேசம் 0.658 ஹெக்டேர் எனவும் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. ஆலய நிர்வாகத்தினரின் ஆதாரங்களின்படி மேற்படி 3 துண்டும் ஆலயத்துக்கு உரியவையே, ஆனால் அரசகாணியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். மீண்டும் காணிக்குரிய வரைபடம் 2003 ஆண்டு வரையப்பட்டது. ஓராம் துண்டு ஆலய சுற்றாடல் 18 ஏக்கர் 1 ரூட் 29 பேச் எனவும், இரண்டாம் துண்டு 3 ஏக்கர் 2 ரூட் 1 பேச் எனவும், மூன்றாம் துண்டு 26 பேச் எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த 3 துண்டுகளும் அரசகாணி என அடையாளப்படுத்தியதன் பேரில் தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகார கெடுபிடிகளுக்கும் அரசாதிக்க வன்பறிப்புக்கும் வித்திடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் 2009 யுத்தம் முடிவு கண்டதன் பின்னர் 2010 ஆண்டளவில் பிற மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்டவர்களால் அரசியல்வாதி ஒருவரின் மூலம் கொண்டுவரப்பட்ட வியாபாரிகளால் ஆலய வாசலை மறைக்கும் வகையிலும் அதன் புனிதத்தை கெடுக்கும் வகையிலும் அவர்களால் அத்துமீறி கடைகள் அமைக்கப்பட்டன. முதலில் 45 வியாபாரிகள் என இருந்தது. இப்போது 68 கடைகளாகி கோணேஸ்வர் ஆலயத்தின் தலைவாசலை ஆக்கிரமித்து காணப்படுகின்ற இந்த இவர்களுடைய ஆலயத்திற்கு சொந்தமான காணிகளில் கடைகளை அமைக்கும் போது ஆலய நிர்வாகத்திடமிருந்தோ, திருகோணமலை நகரசபையிடமிருந்தோ, நகர அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்தோ, தொல்பொருள் திணைக்களத்திடமிருந்தோ எந்தவித அனுமதியையும் பெற்றிருக்கவில்லை. 2022-9-6 ஆளுநருக்கும் ஆலய நிர்வாகத்துக்கும் இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. அதன் பிரகாரம் ஆளுநர் 2022-9-9 தேதி நேரடியாக வருகை தந்து வலுக்கட்டாயமாக கடைகள் அமைக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டதாகவும், இந்த இடங்களில் கடைகள் அமைக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை எனவும் தொல்பொருள் திணைக்களமும் விரும்பவில்லை எனவும் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில் எப்படி ஆலய சூழலில் 68 கடைகள் அமைக்க முடியும்? இந்த ஆலய வளாகத்தில் பாரிய ராணுவ முகாம் உள்ளது. ஏன் இப்பொழுதும் ராணுவம் ஆலயத்தை ஆக்கிரமித்து நிற்கிறது? ஆலயத்திற்கு சொந்தமான காணியில் கடைகள் அமைக்கப்படும் போது வாடகையோ நீண்டகால குத்தகையோ கூறு விலையோ கோரப்பட்டு ஆலய அனுமதியுடன் இக்கடைகள் வழங்கப்பட்டிருந்தால் கூட ஒரு நீதி உள்ளதாக கருத முடியும். பல 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று அடையாளத்தை கொண்ட திருக்கோணேஸ்வருக்கு ஒரு ராஜகோபுரம் அமைக்க தொல்பொருள் திணைக்களம் அனுமதிக்கிறார்கள் இல்லை ஆகிய, ஆனால் ஆலய நிர்வாகம் ஒரு மரக்கிளையை வெட்டினால் போலீசார் தொல்பொருள் திணைக்களம், வனவள திணைக்களம் தலையிடுகிறார்கள். ஆனால் இவ்வளவு திணைக்களங்களும் இருந்தும் எந்த அனுமதியும் இல்லாமல் எப்படி 68 கடைகள் அமைக்க முடிந்திருக்கிறது? ஆகவே இந்த ஆலயத்தினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஆலயத்துக்கான சுற்று வீதி, அவர்களுடைய தீர்த்தமாடுவதற்கான இடம், அங்கே ஒரு ராஜகோபுரம் அமைத்தல் போன்ற விடயங்களில் எல்லாம் தடுக்கின்ற தொல்பொருள் திணைக்களமும் இந்த ஏனைய அதிகாரிகளும் தொடர்ந்தும் இந்த பணியை அவர்கள் செய்ய முடியாதவாறு ஆலயத்தை நசுக்குகிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டிலே 5 ஈச்சரங்கள் இருந்திருக்கின்றன. விஜயன் இந்த நாட்டுக்கு வர முதலே பஞ்ச ஈச்சரங்களோடு இலங்கை ராவணன் என்கிற அரசனால், தமிழ் மன்னனால், அதிலும் ஒரு சிவபெருமான் மீது நம்பிக்கை கொண்ட அரசனால் வணங்கப்பட்ட இளங்காபுரியாக இது சொல்லப்படுகிறது. அதிலும் திருகோணமலையில் இருக்கின்ற திருக்கோணேசரை ராவணன் என்கின்ற பத்துத்தலையுடைய ராவணன் வழிபட்டதாகவும் ஆண்டதாகவும் இதிகாசங்களும் புராணங்களும் குறிப்பிடுகின்றன. இவ்வாறான பழமை வாய்ந்த வரலாறு கொண்ட ஒரு ஆலயத்தினுடைய நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருக்கிறது, வணக்கம் செலுத்த முடியாமல் இருக்கிறது. பாசிகளும் சின்ன சின்ன சோபிகளும் விற்கின்ற இடமாக இன்று அந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒருவர் தான் கண்டி தலதா மாளிகைக்கு செல்லுகிற பொழுது வேண்ட வேண்டிய பொருட்கள் இன்று திருக்கோணேஸ்வர ஆலய வாசலில் விற்கப்படுகிறது. ஒருவர் தான் கதிராமன் செல்லுகிற பொழுது வாங்க வேண்டிய பொருட்கள் திருக்கோணேஸ்வர ஆலய சூழலில் விற்கப்படுகிறது. ஆனால் ஒரு சிவபெருமானுக்குரிய சிவனுக்குரிய இடம் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கின்ற பலர் திருப்பதிக்கு செல்கிறார்கள். ஏன், உங்களில் கூட பலர் திருப்பதிக்கு செல்கிறீர்கள், திருவண்ணாமலைக்கு செல்கிறீர்கள், காசிக்கு செல்கிறீர்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற அதே இறைவனான சிவபெருமானை நீங்கள் நிந்தகம் செய்கிறீர்கள். அவரை நீங்கள் இந்த இடத்திலே அந்த மக்கள் வணங்க முடியாது, தடுக்கப்படுகிறார்கள். 350 ஏக்கர் காணிகளோடு சொந்தமாக இருந்த ஒரு ஆலயம் இன்று 18 ஏக்கர் காணிகளோடு இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளும் 68 கடைகள் புகுந்து ஆக்கிரமித்து அந்த இடத்திலே எதுவும் செய்ய முடியாமல் தடுப்பது என்பது ஒரு மத நிந்தனை. இது ஒரு இந்த கர்ம வினைகளை இந்த நாடு எப்பொழுது அனுபவிக்க போகிறது? சிந்தித்து பாருங்கள். மகாசேனன் இந்த ஆலயத்தை இடிக்க போன பொழுது அவனுக்கு வந்த ஒரு கொடிய நோய், அவன் இடிக்காமலே போயிருக்கிறான் அந்த கிறிஸ்துவுக்கு பின் 300 ஆண்டுகளில். ஆகவே இது ஒரு வரலாறு, இவ்வாறு பலருக்கு நடந்திருக்கிறது. இந்த வகையான இந்த அடிப்படையில் தான் இந்த நாடு இன்று படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், பொருளாதாரம் மட்டுமல்ல எல்லா வழிகளிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற மிக மோசமான நிலைமைகளை தொடர்ந்தும் நீங்கள் சரியான முறையில் சிந்திக்காமல் ஆலயங்களை நிந்திக்க புறப்பட்டால், அவர்களுடைய வரலாற்று வாழிடங்களை அழிக்க முனைந்தால் அது மிக மோசமானது. ஆகவே இதனை நான் முன்மொழிந்து இதற்கு ஒரு நியாயமான தீர்வு வேண்டும். திருக்கோணேஸ்வர ஆலயம் என்பது இலங்கையில் மட்டுமல்ல உலகமெல்லாம் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் இந்துக்களும் சைவ தமிழர்களும் வணங்குகின்ற அவருடைய கடவுள், ஆண்டவன். ஆனால் அந்த இடத்துக்களை வலுக்கட்டாயமாக, திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் இருக்கின்ற வளாகத்துக்குள் வலுக்கட்டாயமாக புத்த பெருமானுடைய சிலையை நிறுவியிருக்கிறார்கள். அதிலும் தியானத்தில் இருக்க வேண்டிய புத்தர் நிமிர்ந்திருக்கிறார். எவ்வளவு மோசமாக கையாண்டிருக்கிறார்கள். இது ஏன் ஒரு ஆலயத்துக்குள்? நாங்கள் ஒரு பௌத்த விகாரைக்குள் சிவபெருமானுடைய சிலையை கட்ட முடியுமா, அல்லது வைரவர் சிலையை கொண்டே வைக்க முடியுமா? ஏன் ஒருவர் வாழுகின்ற இடங்களிலே நீங்கள் ஒரு இன சமத்துவத்தை இல்லாமல் அவருடைய பாரம்பரிய நிலங்களை பறித்து அந்த இடங்களை இவ்வாறு மேற்கொள்வதும் பறிப்பதும் மிக மிக மோசமான ஒரு காரியம். இவ்வளவு யுத்தம் நடந்து இவ்வளவு பேர் இறந்து உலகம் இன்று இலங்கையை உன்னிப்பாக பார்க்கின்ற பல பிரேரணைகள் வருகின்ற பொழுதெல்லாம் இன்னும் இந்த நாட்டிலே ஒரு நீதியான நியாயமான சிந்தனைகள் இல்லாமல் இருப்பதும் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்புகள். நேற்றும் கூட நான் குருந்தூர் மலைக்கு சென்றிருந்தேன். கௌரவ அமைச்சரோட உங்களுக்குள்ளேதான் அதுவும் இருக்கிறது. அங்கே போனவர்களில் ரவிகரனையும் மயூரன் என்கின்றவரையும் அங்கே கைது நேற்று தீவு போலீசார் கைது செய்திருந்தார்கள். ஏன் கைது செய்கிறார்கள்? தொல்பொருள் திணைக்களம் கட்டக்கூடாது என்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருந்தும் அந்த உத்தரவை மீறி அங்கு கட்டப்படுகிறது. ஆனால் திருவண்ணாமலை ஆலயத்திலே நீதிமன்ற உத்தரவு ஒன்றுமில்லை. ஆலயம் ஏதாவது அமைக்க போனால் தொல்பொருள் திணைக்களம் தடுக்கிறது, போலீஸ் வந்து பிடிக்கிறது. ஆனால் இதே போலீஸ் குருந்தூர் மலையிலே கட்டப்படுகிற பொழுது கை கட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட்டாக போலீசார் அங்கே வந்தார்கள். அவர்கள் பேசாமல் நிற்கிறார்கள். கட்டுமானங்கள் நடக்கிறது, நீதிமன்ற கட்டளை இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நீதவான் ஒரு தமிழர். ஆகவே தமிழன் தீர்ப்பு வழங்கினால், தமிழன் நீதவானாக இருந்தால் அது இந்த நாட்டிலே செல்லுபடியாகாதா? அதுக்குரிய பெருமதி இல்லையா? ஒரு சிங்கள நீதவான் தான் தீர்ப்பை வழங்க வேண்டுமா? அப்படியா ஒரு நீதித்துறை இந்த நாட்டில் இருக்கிறது? மிக மோசமான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாட்டிலே, கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த திருகோணேஸ்வரர் ஆலயத்துக்கு மக்கள் சுதந்திரமாக சென்று அந்த ஆலய கட்டுமான பணிகளை மேற்கொண்டு கோபுரம் அமைத்து அவர்கள் அந்த சுற்று வீதியிலே இன்றும் கூட ஒரு ஜூ வடிவிலே உள்ளுக்குள் மட்டும்தான் அவர்கள் ஆலயத்தை சுற்ற முடியும். கோயிலை சுற்றி வர முடியாது.
தொல்பொருள் திணைக்களம் அதற்கு விடுகிறார்கள் இல்லை. ஆனால் 68 கடைகள் அமைப்பதற்கும் பாதையால் போக முடியாமல் தடுப்பதற்கும் முழு முயற்சிகளும் நடைபெறுகிறது. மிக மோசமான இந்த காரியத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தி நீதியின் அடிப்படையில் அந்த மக்கள் பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக தொல்லியல் அடையாளமாக தாங்கள் வணங்கி வந்த பரம்பரை தெய்வத்திற்குரிய வணக்கங்களை செலுத்தவும் வணக்கம் செலுத்தவும் இந்த சபையின் ஊடாக உயர்ந்த சபையின் ஊடாக ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஊடாக நான் உங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நன்றிகள்.
யோஜனா வித்திரகிரீம கரு தவராஜா கலை அரசம் மாதேதுமா.
கௌரவ உறுப்பினர் சிறிதரன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயம் சம்பந்தமான பிரேரணையை வழிமொழிந்தவனாக இலங்கை திருநாட்டிலே பழம்பெரும் பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கின்ற திருக்கோணேஸ்வர ஆலயம் இன்று இந்து மக்கள் சென்று ஒரு சுதந்திரமாக வழிபட முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் என்பது இந்த நாட்டில் தொடர்ச்சியான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுவதிலே தடையாக இருந்து செயற்படுகிறது என்பதைத்தான் காட்டுகின்றது. குறிப்பாக திருகோணமலை என்று சொல்லப்படுகின்ற திருக்கோணேஸ்வர ஆலயம் எங்களுடைய நாயன்மார்களின் பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் இந்துக்களின் புனிதத்தலமாகவும் போற்றப்படுகிறது. அவ்வாறு இருக்கிற அந்த ஆலயத்திலே தொல்லியல் திணைக்களமும் அரசியல்வாதிகளின் தலையீடு காரணமாக அந்த தலத்தின் புனிதத்தலம் பாதிக்கப்பட்டு இந்து மக்கள் மிகவும் புண்ணாக்கப்படுகின்ற ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் மிகவும் ஒரு நிதானமாக ஒரு நடுநிலையாக செயற்படுவதாக நான் அறிகின்றேன். நிச்சயமாக நீங்கள் தலையீடு செய்து இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அடக்குமுறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த புனிதத்தலம் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய இந்த திருக்கோணேஸ்வரம் சம்பந்தமாக பல வரலாறுகளை எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள். நிச்சயமாக அவ்வாறு வரலாறுகளையும் தொன்மைகளையும் கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தின் புனிதத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய இந்து மக்கள் சுதந்திரமாக சென்று வழிபடவும் அந்த ஆலயத்தை பராமரிப்பதற்குமான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து தர வேண்டும். குறிப்பாக 2010 ஆண்டுக்கு பிற்பாடு அங்கு திட்டமிட்டு குடியேற்றப்பட்டிருக்கிற அந்த 68 கடை உரிமையாளர்களையும் வெளியேற்றி எங்களுடைய அந்த இந்து மதத்தின் புனிதத்தை பேணுவதற்கும் அந்த ஆலயத்திலே வருகின்ற பக்த அடியார்கள் அந்த ஆலயத்தை தரிசிப்பதற்கும் நீங்கள் இடமளிக்க வேண்டும். இன்று எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே தமிழர்கள் என்றால் ஒரு சட்டம், சிங்களவர்கள் என்றால் ஒரு சட்டம் என்கின்ற அடிப்படையிலேதான் இந்த தொல்லியல் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு சென்றால் இந்த நாட்டிலே எவ்வாறு நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இவ்வாறு பழம்பெரும் தொன்மையான இந்த ஆலயங்களிலே நீங்கள் கை வைத்தால் நாங்கள் எவ்வாறு இந்த மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும்? எனவே இந்த ஆலயத்தின் சிறப்பையும் பெருமையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய இந்து மக்களின் மனங்களை வெல்லக்கூடிய வகையிலே உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்ற அந்த அன்பான அழைப்பையும் விடுத்து இதே போன்று இன்று பல ஆலயங்கள் தொல்லியல் திணைக்களத்துக்கென அடையாளப்படுத்தப்பட்டு எங்களுடைய தமிழுடைய தொன்மைகள் அளிக்கப்படுகிற ஒரு வரலாறு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். நாங்கள் ஏற்கனவே புண்பட்டவர்களாக இந்த நாட்டில் ஒரு அடிமைகளாக இந்த நாட்டை ஆண்டவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய தமிழர்களை எங்களுடைய இந்துக்களை வாழ்வதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக இங்கு கடும் போக்கான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த கருத்தையும் முன்வைப்பதில்லை. ஏதோ இந்த நாட்டில் வன்முறை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே செயற்படுகின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நாங்கள் அவ்வாறு செயற்படுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சமாதானம் நிலவ வேண்டும், இந்த நாட்டிலே ஒரு சிங்கள மக்கள், சிங்கள மகன், அதேபோன்று முஸ்லிம் மகன் அனுபவிக்கின்ற அனைத்து சுதந்திரங்களையும் தமிழர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது நான் விரும்புகின்றோம். ஆனால் அதை நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவதாக இல்லை. தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழர்கள் பிரதேசத்திலே மத ரீதியான அடக்குமுறையை செய்கிறீர்கள், அதே போன்று எங்களுடைய வாழ்விடங்களை பறிக்கிறீர்கள். இதுவெல்லாம் இந்த நாட்டுக்கு பொருத்தமானதல்ல. மனிதநேயமிக்கவர்கள் இந்த நாட்டுக்கு உதவி செய்ய வருபவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை அறிந்து இந்த நாட்டுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்பதனை கூறி எங்களுடைய கௌரவ உறுப்பினர் சிறுதன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணையை இந்த உயரிய சபை ஏற்று உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. மீளகட்ட கரு சரத் வீரசேகர் மேத்துமா முத்துமாடு வினாடி துலாத்தி வினோ.
கரு சபாபத்துமணி எத்தமிச்சம் கேனோனா மே கோணேஸ்வர கோவில ஃபோர்ட் ஃபெட்ரிக் கேன ஏ கொட்டு அத்துலே தியன்னே க புரா வித்யா பரிஷாக் ஏக அக்கர துன்சிய கணக் தியனோ ஏகே கோவில் டாய்த்து வென்னே அக்கர தாட்ட பமன் பிரமாணையாக் ஏ கோவில் தயான பாரே தமாய் மே கட பேலிய தியன்னே கட ஹெட்டகானக் தியன்னே ஏகின் சீட்ட அசுகர வடா இன்னே சிங்கள அயத்தமாய் ஏ கடவால் கரான்னே இது எத்த வருஷம் கேணுவான சபாபத்துமனி ஏ கடவால் எத்த வருஷம் பொலித்தின் வலின் ஒத்தல தேனுவா லேலி கேலி தேனுவா ஏக மூத பேன்ன மூத அலங்காரத்து பேன்ன ஏகிசா தமாய் ஏ ஆண்டுகாரத்துமிய தீர்ணே கல தீன் மே கந்த பெத்தர் வென்ன ஏ கடவால்ம இத்தாம அலங்கார லெச இதுக்கர்லாம் ஏ கட்டேட்டு மேக தின்னே கிசி பிரச்சனையாக்னே இது மேக்கிற மே ஆண்டுகாரத்துமிக்கே எத்த வருஷம் இத்தாம சாதாரண கட்டுத்து கண்ண காந்தாவா இத்தாம காரக்ஷமாய் புத்திமத் கிசிம மே ஜாத்திகிட்ட வினஸ்வ சலக்கண்ண ஒக்கும ஜாத்தின்ட்டு அப்படி தானோ திருக்குறாமலே தமிழ் சீர்த்தி சுனாக் சிங்கள ஆயிருந்தோ சீர்த்தி சுனாக் முஸ்லீம்னோ சீர்த்தி சுனாக் தமிழ் ஆயிருந்தோ ஒக்கும ஜாத்தின்ட்டு இத்தாம ஹொதின் சலக்கண இத்தாம் சாதாரண கட்டுத்து கண்ண காந்தவா எதுமே தமாய் மே சீல்மு பலதானின் கென்வலா கோவிலே தாயக சபாவத் கென்னலா தமாய் தீர்ணிக்கல மே கோவிலே தாயக சபாவே சீல்மு தினா மே கட கமதி கோயிலே தாயக சபாவை சிறந்தனா மே கிளமித்தனா மே மந்தி இவரவித்தனா ஐ மே ஜாதிவாதி ஆகம்வாதி ஔசன்ய மே வகே இத்தாம சாவத்திய யோஜனாக இன்னைக்கிந்த புரா வித்யாவத் கமித்தனாங் எத்தோட்ட ஆண்டு கார்த்துமாகி துமியகே காரமண்டலத் கமித்தனாங் கோவிலே தாயக சபாவத் கமித்தனாங் மே கடவல் அலங்கார விதிட்டு இதிரக்கான தென்னே நெத்தே ஐ கிளைக்கத்தமாய் மே வஸ்தாவில் பட்ட அனுத்தி இன்னைக்கு மேக கோவில தீனுக்காரன புரா வித்யாவின் அவசர நாயக என்ன இத்தாம பட்டப்பால் பொருவாக் முசாவாக் சிவதேவியங்கே பிரதிமாவ ஹதன்ன புத்து மல்லாட்ட புரா வித்யாவின் அவசரதுன்னா நந்தி கவையா ஹதன்ன புரா வித்யாங் அவசரதுன்னா இது மே மந்திரி வரையாக சபாபித்து முன்னி மே வக்ரவக்கி அண்ணு மே சிங்கள கட கடல இவத் காணிகளுக்கு அநேக துவேஷாகத்தவர்கள பிரகாஷாக எத்த வருஷம் கேணும் சபாபித்தும் ஓணம ஆகமக்கு ஓணம ஆகம சிகிச்சாசானு லங்காவை தீனுவனாங் ஏ ஆகம சிகிச்சாசானு அவட்டின்னு கமியான் தமக்கு பிரதிலாபி தீன்னு உதாரணம் கட்டிட்டு மூணு மாவியாரியன பாடு தீன் ஒக்கோ முஸ்லீம் கடவால் எத்தோட்டு கவதாக சிங்களவை கட்ட விருது என்ன சிங்களவை தமிழ் படுகாண்டி எத்தோட லங்கா பட்டுனு கீன ஏ பிஹாரேட்டான தென ஒக்கம தீன தேமல கடவால் எத்தப்பட்ட திரியாயத்தின்னு போத்துல தெமன கடுவார் கிண்ணியா உணவத்திற்கு சிங்கள தெமன முஸ்லீம் கடுவார் ஒக்கம தீனோம் இது மேக்கவில்ல ஏ சாமானிய பிரதேசின்னு ஜனதாவர்த்தியின் பிரதிலாபக் இது ஏக நமத்தண்ட தமாய் இத்தாம தேசால் கட்டுதீங்கிறான் இது மே வகை யோஜனா எத்த வசியம் ஜாதிவாத சம்பூர்ண அவசரம் ஆகம்பாதி அவசரமா ஏகிந்த மே சத்தியாந்தேட்ட அட்டதாக நமதாக பவனேனுவா மே கோவில் கரு சபாபதி விசேஷம் ஹொந்த நிசா தமாய் ஹொந்த அலங்காரவத் விளசல் தீண்டு ஒணிக்கலுக்கு அநேக மகிதன் கோவில்ட தொந்தாய் இதுல கோவில்டின் ஆதாமத் வெடி வேணும் இது மே ஜாதிவாதி அவசன் மே கருண் வெடி நிசா அத்த வசம் இதாம் வெர்தி அவபோதத்தமாய் மீலங்காடு தின்னே எவகேந்தமா கீனுவா ஸ்ரீலாங்கிய திரவிட ரஜுவன் ராவணேஸ்வரன் விசின் வந்தனாமான் கர்ணலது பூஜைக்கு வரைய கூ திருஞான சம்பந்தர் ஸ்ரோத்தகாயனாக்கர கோணேஸ்வர கோயில விநாசகிரீம கல கோணேஸ்வர கோயில விநாசகிரீம தெமல ஜனதா வகை பாரம்பரியக்கு தேய்பலாக் ஏக வரதி கிளக்கு வேணும் இது மேம்ப கியான் மங்கிதான சபாபத்தி அப்பலாவா மே அத்த இத்தியாசிய கிவகான் ராவணேஸ்வரன் கிள கவதாக ரஜக்கிட்டேனே එවගෙන් තමයි රාවණාකින් රජ දෙමළ කියලා කවුරුත් ලියලත් නැහැ. ඉතින් කෝවිලස් කෝනේෂන් කෝවිල කවදාකවත් විනාශ කරලත් නැහැ. අපි විනාශ කරන්න දෙන්නෙත් නැහැ. අපි කරන්නෙත් නැහැ. ඉතින් මේක සම්පූර්ණයෙන්ම වැරදි අදහස් තමයි කියන්නේ. ශිව භක්තිගෙන් ඒක නිසා මේ වැරදි අවබෝධයක් කරගන්න එපා කියලා මං කාරුණිකව බෞද්ධයෙක් හැටියට සිවිල්ම ශිව භක්තිගෙන් ලංකාවේ සහ ලෝකේ ඉන්න සිවිල්ම ශිව භක්තියන් ඉල්ලා සිටින ඕන කෙනෙක්ට අත්ත වශයෙන්ම අද වුණත් මේක වැඳ පුදා ගන්න පුළුවන්. ඉතිහාසය ගැන කියනවා ඉතා කෙටි ගරු සභාපතිතුමනි, මේ කෝනේශ්වර කෝවිල 1952 ෆෙඩරල් පක්ෂය තමයි ත්‍රිකුණාමලයේ නගර සභාව ජයගත්තට පස්සේ එතන නැවතවරක් හැදුවේ. එතන දේවාල හතරක් තිබ්බා. ඒ දේවාල හතර තිබ්බේ ගෝකන්න පන්සල යටතේ. ඒ කියන්නේ කිවුරෝස් කියන පුදුකීසි ජාතික පියතුමා තමයි කියලා තියෙන්නේ. චෛත්‍ය තුනක් තිබ්බා. ඒ කොත් තුනක් තිබ්බ නිසා මුහුදට පේනක තමයි ත්‍රිකෝණමලේ වුණේ. ඒක තමයි ත්‍රිකුණාමලේ වුණේ. අද වුණත් ඒ උඩට කියලා පල්ලෙහාට බලනකොට ඉතාම ක්ලියර් පැහැදිලි දවසක මුහුදු පතලේ තියෙන ගල් කණු, කොරවක් ගල්, සඳකඩ පහන් සහ ප්‍රතිමා වගේ ඒවා අද වුණත් අපිට බලන්න පුළුවන්. ඒ වගේම තමයි කොටුව ඇතුලේ සෙල්ලිපියක් තියෙනවා. කන්ගම නාලි උපාසක විසින් පූජා කරන ලද රන්සියෙන් විහාරයේ පවුරු 100ක් නැත්තම් රියනක් හැදුවා කියලා විහාරේ. ඒ වගේ මහාවංශය තියෙනවා. තුන්වෙනි සීවසේ මහසෙන් රජු එතන විහාරයක් කළා. අටවෙනි සීවසේ අග්‍රබෝධි රජු පදා නගරයක්, ඒ කියන්නේ භාවනාගිය යෝගී ඉන්න භික්ෂුන්ට ඒ පන්සලක් හදලා දුන්නා. මහාවංශය තියෙනවා නැගිරින සමුද්‍ර තීරයේ ගෝකර්ණ කියලා විහාරයක් තියෙනවා. ඉතින් මේවා අපි කියන්නේ මේ ප්‍රශ්න ඇති කරගන්න නෙමෙයි. මේවා අපි කියන්නේ ඔබතුමාලත් මේ ඉතිහාසය ගැන වැරදි අදහස් කියන ඉතින් මේක නිසා අපිට නැවත වරක් මේක විහාරයක් ඉදිකරන්න ඕනේ නැහැ. මේ කොන්වෙන්ෂන් වලට අපිත් යනවා. ඉතින් ඒක නිසා මේ අපි මේ විනාශකාරණ අපි මේ ආරක්ෂා කරනවා. ඉතින් ඇත්ත වශයෙන්ම අපි මේ ආරක්ෂා කරනවා නම් තමුන්නාසෙලා තමුන්නාසෙක පැත්තේ ඉන්න මේ කුරුන්දි විහාර වගේ දේවල් ආරක්ෂා කරන්න ඕනේ. මේක අපි සමගින් ඉන්නනම් එහෙමයි. ඔබතුමාලා ජාතිවාදී අවුස්සනවා කියලා කියනවා. නමුත් ඔබතුමාලාම තමයි අපිට මේ සුහදව මේකට ඉන්න දෙන්නේ නැත්තේ. මේ ඇත්ත වශයෙන්ම මේක ටූරිස්ට් ඇට්‍රැක්ෂන් එකක්. මේ විදේශීය බොහෝ ගාණක් එනවා නම් මිත්‍රෝනේ ඇයි අපිට මේ ඒ ලෑලි කෑලි පොලිතින් වලින් තියෙන කඩවල් හොඳ ලස්සන කඩවල් බවට පත් කරන්න බැරි. ඉතින් ඊතර ඉන්න ආයතන බේව දෙන්න බැරි ඇයි? ඇයි මේ වගේ දේවසේවා සාගත කියන්නේ කොවිලත් කැමති නම්? ඇයි තමුන්නාසලා තියෙන රුදාව මොකද්ද කියලා තමයි මෙතන මම අහන්න තියෙන්නේ. ඉතින් මෙහෙම ප්‍රශ්න ඇති කරන තමුන්නාසලා කුරුන්දි විහාරයේ සංරක්ෂණ කටයුතු නවත්තලා තියෙනවා. දැන්ටමත් ද්‍රවිඩ අන්තවාදීන් පුරාවිද්‍යා නිලධාරීන්ට පහර දීලා යාව ඉතින් පළවා හැරලා තියෙනවා. මේ මුලතිවලේ මහේස්ත්‍රාත්වරයා ජූලි 19 වෙනිදා එතනට ගිහිල්ලා තමන්ට දුන්න නියෝගය අවලංගු කරලා නැවත පුරාවිද්‍යා අයට සංරක්ෂණය කරන්න මේක බාර දුන්නා. මේක පුරාවිද්‍යා තැනක් මේ කුරුන්දි විහාරය 1936. නමුත් එතන ඒ පැරණි අවුරුදු 2000ක් පැරණි චෛත්‍ය සංරක්ෂණය කරලා එතෙන්ට සර්වඥ ධාතුන් පූජා කරන්න ගියාම තමුන්නාන්සේලා මොකද කළේ? ඉතාම ලැජ්ජාසහගත විදියට මහානායක හිමිලුන්ටත් එතන මලක්වත් පූජා කරන්න දුන්නේ නැහැ. ඉතින් ඒක ආගම්වාදී ජාතිවාදී ක්‍රියාවක්. ඒවා විවේචනය කරන අපිට තමයි තමුන්නාන්සේලා කියන්නේ ජාතිවාදීන් කියලා. ඒකින්ද මේ වගේ දේවල් කරන්න එපා. මොකද අපි සුවදව ඉන්න ඕනේ මේ රට දියුණු කරන්න නම්. 1938 මෙතන අක්කර 80ක් තිබ්බා. ඒක ගවේෂණය කරනකොට තවත් නටබුන් ඇති වුණා. බුද්ධ ප්‍රතිමා, කොරවක් ගල්, ගල් කණු, සඳකට පහන. ඒක නිසා තමයි ඒ අනුව මිනෙන්දුර දේපාන්තිමේ මේක මේ මනින්නේ. ඒ මනිනකොට තව අක්කර පහක් පමණයි එලි කරපු මේ අය මේකට එලි කරපු ඉඩම මේකට අයිති වෙන්නේ. අක්කර තව 600ක් ඕගොල්ලෝ එලි කළ කුඹුරු වගා කළ දෙනවා. ඒකට අපි ඒකට මේ පුරාවිද්‍යාවන් කිසිම ඇඟිල්ලක් ගහන්නේ නැහැ. නමුත් මේ පුරාවිද්‍යා නටබුන් තියෙන ප්‍රදේශය වටකරාම ඒ අක්කර පහක් පමණයි නේද? ඒකට මේ ඒක ඇවිල්ලා රටේ ඔගලන්ගේම සම්පතක්, මේ අපේ සම්පතක්, ශ්‍රී ලංකාව හැටියට අපි හිතනවා නම්. ඉතින් ඒකින්ද මරවරෝ ඇවිල්ලා මේ ස්තූපය උඩ නැගලා ඒකට අගෞරව කරලා පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ අයට තර්ජනය කරලා ඒකල පළවා හැරලා තියෙනවා. අද වෙනකොට ඒ කණ්ඩායමත් ගිහිලා තියෙනවා. ඉතින් ඒකට ඇත්ත වශයෙන්ම අපි ඉදිරියේදී කටයුතු කරන අවසාන වශයෙන් කියන්නේ ගරු සභාපතිතුමනි, මේ කුරුන්දි විහාරයේ සංරක්ෂණ කාටවත් නවත්තන්න අපි දෙන්නේ නැහැ. ඒක පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ අයිති කටයුත්තක්. ඒක මිනේන්දුර දෙපාර්තමේන්තුවේ ඒක මැනලා තියෙනවා. ඉතින් මීට පස්සේ කරන්න දිගටම කරන්න. නමුත් ඒක අවස්ථාවක් ඇයි ඔබතුමාලාට ඒක නවත්තන්න වෙන. ඒ වගේම තමයි කෝණේශ්වරෙන් කෝවිල ගැන කිව්වාම ඒකට යන පාර කෝණේශ්වරෙන් කෝවිලට අයිති නැහැ. ඒක පුරාවිද්‍යාවට අයිති. එතකොට ආණ්ඩුකාරතුමා, එතකොට කෝවිලේ සභාව, පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ තියෙන සියලුම නිලධාරීන් තීරණය කර පරිදි අනිවාර්යයෙන්ම ඒකට අලංකාර කරලා අයහැටම දිය යුතුයි. ඒ වගේම තමයි මේකේ පූජනීයත්වයට කිසිම හානියක් වෙලා නැහැ. ඒ හානියක් වෙන අපි දෙන්නේත් නැහැ. ඒකට යන පාරේ මේ වගේ කරන එකට ඕගලන්ට ඒක රැංගිලි ගහන්න කිසිම අයිතිකුත් නැහැ. අතව අවසාන වශයෙන් කියන්න ඕනේ, අපි දෙමළ Hindu භක්තිකයන් සමග අපි ඉතාම හොඳින් ඉන්නවා. මට ඉන්නවා ඉතාම හොඳ දෙමළ මේ Hindu මිත්‍රයෝ. මම 1971 අප ඉස්කෝලේ යන කාලේ ඉඳන් අපි ඉතාම හොඳ මිත්‍රයෝ ඉන්නවා. අය දෙමළ මගේ මිත්‍රයෝ ඉන්න සමහර එංගලන්තේ. ඒගොල්ලෝ කොළඹට ආව මගේ ගෙදර නවතින්නේ. මම එංගලන්තෙ ගියාම ඒගොල්ලන්ගෙන් නවතින්නේ. අපි අතර කිසිම මේ විරසකයක් නැහැ. මම ලේ දීලා තියෙනවා දෙමළ මිනිස්සුන්ට. මම දන්නේ ඔබතුමන්ලා ලේ දීලා තියෙනවාද කියලා. හොඳ සිංහල බෞද්ධයෙක් නම් එහෙමයි කරන්නේ. ඉතින් ඒ වගේ තත්ත්වයක කරුණා කළ මේ වගේ ජාතිවාදී ඇතිවරණ ආගමවාදී ඇතිකරන දේ කරන්න එපා. අපි ඔක්කොම හොඳින් ඉන්න ඕනේ. ඒකින්ද මේ අපේ ඉන්න සිංහල දෙමළ තියෙන ඒ මිත්‍රත්වය නැති කරන විදිහට මේ වගේ බොරු අදහස් කියලා නැවත වරක් ආගමවාදී ජාතිවාදී අවුස්සන්න එපා කියන ඉතාම ආදරෙන් මම ඔයගලන්ට කියා සිටිනවා. ස්තුතියි.
ස්තුතියි කර්මන්තුමා. මීළඟට කෝවින්දන් කරුණාකරන් මන්ත්‍රීතුමා.
ගෞරව කුළුකලිக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே இலங்கையிலே பாடல் பெற்ற 5 ஈஸ்வரங்களில் ஒன்றான கோணேஸ்வரன் சம்பந்தமான ஒத்திவைப்பு வேளையிலே இன்று உரையாற்றுகின்றேன். குறிப்பாக முன்னே நாள் அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்களுக்கு பின்பு உரையாற்ற கிடைத்தமை நன்றி. ஏனென்றால் அவருக்கு சில பதில்கள் கூற வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கின்றேன். தொல்பொருள் என்னும் பெயரிலே வரலாற்று பெருமை கொண்ட திருக்கோணேஸ்வரம் என்னும் திருத்தலம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. கோணேஸ்வர ஆலயத்தின் புகழை வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே பல புராணங்கள் போற்றியுள்ளன. இதற்கு சிறந்த உதாரணம் தட்சிண கைலாய புராணமாகும். இளங்காபுரியை ஆண்ட ராவணனால் வழிபட்ட இவ்வாலயத்தின் பெருமையை திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டிலே பதிகம் மூலம் பாடியுள்ளார். பல்லவர் கால மற்றும் சோழர் கால கல்வெட்டுக்கள் போன்ற பலவற்றில் இதன் பெருமை எடுத்து கூறப்பட்டுள்ளது. இதை முன்மொழிந்த சிறிதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியதைப் போன்று 1624 போத்திக்கேயர் திருகோணமலையிலே ஆட்சி செய்த காலம் இந்த கோயிலை உடைத்தது மாத்திரமல்ல, அந்த செல்வங்களை அவர்களது நாட்டிற்கு அள்ளி சென்றது மாத்திரமல்ல, அந்த கோயிலை உடைத்த கற்களை கொண்டுதான் 1600 காலகட்டங்களிலே அந்த சரத் வீரசேகர பாராளுமன்ற உறுப்பினர் கூறிய ஃப்ரெட்ரிக் கோட்டை என்பது உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று இந்த பாராளுமன்ற உறுப்பினர் 1952 திருகோணமலை 3 மதஸ்தலங்கள் இருந்ததிலே அதுவும் ஒன்று என்று கூறுகின்றார். உண்மையிலேயே 50 வருடங்களுக்கு மேலாக திருக்கோணேஸ்வரத்தை புனித நகராக மாற்ற வேண்டுமென்று இந்துக்கள் படாது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். 1965 இலங்கை தமிழரசு கட்சி ஒரு நல்லிணக்கத்தை இந்த நாட்டு அரசுடன் ஏற்படுத்த வேண்டும், இலங்கையின் தமிழர்களது இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்கின்ற ரீதியிலே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொண்டிருந்தார்கள். திருச்செல்வம் அவர்கள் உள்ளூராட்சி அமைச்சராக இருந்தார். அவர் திருக்கோணேஸ்வரத்தை புனித பூமியாக்க புனித நகராக மாற்ற வேண்டும் என்று அப்போதைய பிரதமர் டட்லி சேனநாயக அவர்களிடம் கேட்டிருந்தார். டட்லி சேனநாயக அவர்களும் அதற்கு அனுசரணை கொடுத்திருந்தார். ஆனால் பீகாரதிபதிகளின் எதிர்ப்பை தாங்க முடியாமல் திருச்செல்வத்திற்கே தெரியாமல் அந்த ஆணைக்குழுவை நிராகரித்ததினால் திருச்செல்வம் அவர்கள் அமைச்சரவையிலிருந்தே வெளியேற வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் நான் கூற வருவது 2018 திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அரசு அதிபர் அப்போதைய 4 பாராளுமன்ற உறுப்பினர்களின் முன்னிலையிலே அங்கு ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த முடிவின் அடிப்படையில் அங்கு கடைகள் வைத்திருந்த 45 பேர் அந்த 45 பேரும் அமைச்சர் கூறியதைப் போன்று அந்த கோயிலையோ அந்த பிரதேசத்தையோ சுற்றி இருந்தவர்கள் அல்ல. அன்று ரத்தினபுரியிலே இருந்து திருகோணமலைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட புஞ்சி நிலைமை அவர்கள் தன்னுடைய பிரதேசத்தில் இருந்தும் தம்புள்ள குருநாகல புலனருவ போன்ற பிரதேசங்களில் இருந்தும் தன்னுடைய தேர்தல் அடாவடி வேலைகளுக்காக அங்கு கொண்டு வரப்பட்டவர்கள்தான் அங்கு குடியேற்றப்பட்டார்கள். அவர்களது வாழ்வாதாரத்துக்காக அங்கு அந்த கோயில் பிரதேசத்திலே அவர்களுக்கு தற்காலிக கடைகள் அமைத்து கொடுக்கப்பட்டது என்பதை இந்த சபை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த கோயிலது நிர்வாகம் இன்று என்ன கூறுகின்றார்கள், அவர்கள் மனச்சாட்சி அற்றவர்கள் அல்ல. அவர்கள் கூறுகின்றார்கள், 2018 மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர்களை அங்கு தங்க வைப்பதற்கு தங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தொல்பொருள் திணைக்களம் என்கின்ற போர்வையிலே, தொல்பொருள் திணைக்களம் என்பது இந்த நாட்டிலே பொருளாதார சின்னங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் திருகோணமலையில் மாத்திரம், கோணேஸ்வரத்தில் மாத்திரம் இந்த தொல்பொருளை பாதுகாக்க வேண்டிய தொல்பொருள் திணைக்களம் அந்த பிரதேசத்தை வேற்று மதத்தவர்களை, வேற்று இனத்தவர்களை, அந்த அந்த கோயிலையே வழிபடாதவர்களை கொண்டு வந்து அங்கே நிரந்தரமாக குடியமர்த்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் அந்த நிர்வாகத்தை கூப்பிட்டு கூறியிருக்கின்றார், இது நாங்கள் உங்களிடம் ஆலோசனையை பெறுவதற்காக கூப்பிடவில்லை, அறிவுறுத்தல் தருவதற்காக கூப்பிட்டிருக்கின்றோம் என்று ஆளுநரும் தொல்பொருள் திணைக்களத்திற்கு பொறுப்பான அதிகாரியும் கூறியிருக்கின்றார், நாங்கள் இவர்களுக்கு நிரந்தரமாக கடைகள் அமைத்து கொடுக்க போகின்றோம் என்று. ஆனால் அந்த கடைகளின் வடிவத்தை பார்க்கும் போது, அவர் ஒளிப்படத்திலே அவர் போட்டு காட்டி வந்த வடிவங்களை பார்க்கும் போது, அந்த அந்த கடைகள் கடைகளாக இல்லை, அவைகள் ஒரு குடியேற்ற வீடுகளாக, வீடுகள் போன்று காணப்படுகின்றது. எனவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே ஒரு நியாயத்தன்மையை புரிந்து கொண்டு ஒரு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டிய அமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கின்றார். நேற்றைக்கு முதல் நாளும் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடன் கலந்து பேசியிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திற்கென்று ஒரு தொல்பொருள் செயலணியை இந்த அரசு, இதற்கு முந்தைய அரசு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அமைத்திருந்தார். முன்னாள் ராணுவ தளபதி கமல் குணரத்னா தலைமையிலே முழுக்க முழுக்க சிங்களம் பேசுபவர்களை, சிங்கள அதிகாரிகளை, புத்த பிக்குவளை கொண்ட ஒரு செயலணியாக கிழக்கு மாகாணத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று திருகோணமலையிலே, திருகோணேஸ்வரத்திலே சிங்கள மட்டும் பேசக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களினாலே அந்த பிரதேசத்திலே தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்கின்றது. ஏன், இந்த நாட்டிலே தொல்பொருளுடன் சம்பந்தப்பட்ட அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை படிக்கின்ற ஏனைய மதத்தவர்கள் இல்லையா? கிழக்கு மாகாணத்திற்கு 100% சிங்களவர்களினால் உருவாக்கப்பட்ட இந்த தொல்பொருள் செயலணியும், இந்த தொல்பொருள் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யும் பல்கலைக்கழக மாணவர்களும் எதை செய்ய வலிக்கிறார்கள்? கிழக்கு மாகாணத்திலே சிங்கள புராதன சின்னங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்களா? ஏனைய மதத்தை சேர்ந்தவர்களையும் அந்த செயலணிக்குள் உள்ளடக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த செயலணி கலைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் ஏனைய மதத்தவர்கள் அந்த செயலணிக்குள்ளே இல்லை, அங்கு அந்த பல்கலைக்கழக மாணவர் குழாமுக்குள்ளே உள்வாங்கப்பட்டால் அங்கு இருப்பது எந்த மதத்தை சேர்ந்த, எந்த மதத்தினர் வழிபட்ட புராதன பொருட்கள் என்பது தெரிய வரும். இன்னும் ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களது முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு இந்த நாட்டிலே நாங்கள் நல்லிணக்கத்தை விரும்புகின்றோம். ஆனால் ஒன்று மட்டும் நான் கூறுவேன், நீங்கள் கூறியதைப் போன்று நீங்கள் தமிழர்களுக்கு இரத்தம் கொடுத்திருக்கலாம், நீங்கள் தமிழர்களுடன் குறிப்பிட்ட தமிழர்களுடன் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த அமைச்சர் கடந்த அமைச்சரவையிலே இருந்த இனவாதிகளுள் முக்கியமான இனவாதி நீங்களாத்தான் இருப்பீர்கள் என்பதை நான் உறுதிபட கூறுவேன். இந்த நாட்டை அளித்த சில இனவாதிகள் இருந்திருக்கின்றார்கள், குறிப்பாக KMB ராஜரத்ன, RG சேனநாயக்க, சிறில் மத்தியு போன்ற மூன்று மிகவும் துவேசமான இனவாதிகள் இருந்திருக்கின்றார்கள். அந்த மூன்று இனவாதிகளையும் ஒன்று திரட்டிய ஒரே ஆளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் தற்போது பேசும் போது சுற்றவரை இருந்தவர்களுக்கு அங்கு முக்கிய இடமும் நாங்கள் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இந்த நாட்டிலே கடந்த காலங்களிலே நடைபெற்றவைகளுக்கு நீங்களும் முக்கியமான காரண கட்டவாக இருந்திருக்கின்றீர்கள் என்பதை கூறி அமைச்சரிடம் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், திருக்கோணேஸ்வரம் என்பது 7ஆம் நூற்றாண்டிலே பாடல் பெற்ற இந்த திருக்கோணேஸ்வரம் 340 ஏக்கர் பரப்பளவை கொண்டதை 71ஆம் ஆண்டு சிறிமாவோ பண்டார் நாயக்க ஆட்சி காலத்திலே தொல்பொருள் திணைக்களத்திற்கு அது வழங்கப்பட்டிருந்தாலும் 18 ஏக்கருக்கு உட்பட்ட அந்த காணி கோணேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானதாக இருக்கின்றது. அந்த பிரதேசத்திலே தொல்பொருள் திணைக்களம் என்பது தொல்பொருளை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் அந்த கோயிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அந்த கோயில் பாடல் பெற்ற தலம், அந்த கோயிலுக்கு ஒரு ராஜகோபுரம் இல்லை, அந்த ராஜகோபுரத்தை அமைக்க வேண்டும். உண்மையிலேயே வெளிநாட்டில் இருந்து இந்த நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளாக வருபவர்கள் இந்த நாட்டை பற்றி படித்து விட்டு வருகின்றார்கள். இந்த நாட்டிலே சோழர் பல்லவர் காலத்து ஆட்சியை பற்றி அறிந்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் திருவோணமலைக்கு செல்கின்றார்கள். செல்லும் போது வழியிலே கடைகளை வைத்து அந்த இந்து சமயத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்கள் வழிபடுவதற்கும் அதை ஆராய்ச்சி செய்வதற்கும் மேலும் மேலும் அந்த சுற்றுலா பயணிகள் வருவதற்கும் நீங்கள் ஆவணை செய்து ஒரு நல்ல முடிவை தர வேண்டும் என கேட்டு விடை வருகின்றேன். நன்றி.
විසෝති මීලකර පිළිතුරු කතාව ගරු විදුර වික්‍රමනායක මහත්තුමා.
ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අවුරුදු දහස් ගණනක් තිස්සේ මේ රටේ මිනිස්සු ජීවත් වුණා. යම් යම් කාල වකවානු වලදී ප්‍රශ්න ඇති වුණා, ඒවා අපි නෑ කියන්නේ නෑ. අපි අද ඉන්නේ දියුණුයි කියන කාලයක. අපි දියුණු නම් ආගම් වලට බෙදිලා ජාතීන් වශයෙන් එකිනෙකාට ඇඟිල්ල දික් කර ගැනීමෙන් මේ දියුණුව අනාගතයට කොයිතරම් දුරට වළංගු වේද? අවාසනාවකට වගේ තම තමුන්ගේ පුද්ගලික න්‍යායපත්‍ර කණ්ඩායමක් වේවා, කල්ලියක් වේවා, පුද්ගලයෙක් වේවා, ඒ න්‍යායපත්‍රයේ ඉස්සරහට දාලා කටයුතු කරනවා නම් ඒව පැවැත්ම බොහොම අඩුයි. ඒවට ජනතාවගෙන් ආශිර්වාදයක් ලැබෙන්නේ නැහැ. අවිශ්වාස කරන දෙවියන්ගෙනුත් ආශිර්වාදයක් ලැබෙන්නේ නැහැ කියලා එවැනි වැඩවලට. අද මේ ප්‍රශ්නයට තුඩු දීලා තියෙන ප්‍රශ්නය ඉදිරිපත් කළා තියෙනවා මුලානසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, ගරු සිද්ධාර්ථ මැතිතුමා. තිරුකෝණේශ්වරම් කෝවිල සම්බන්ධ මේක ඉතිහාසය කතා කරන්න මම යන්නේ නැහැ. විරුද්ධ පක්ෂයේ ගරු මන්ත්‍රීතුමන්ලා ඉතිහාසය ගැන කිව්වා. ஒரு சரத் வீரசேகர் மந்திரி மத்தியமா மந்திரித்துமா இத்தியாசிக்க எனக்கு கியூவா விருத பக்சேகரு மந்திரித்துமான ஏஐகே ஸ்தாவரே தவசியகர்ன சாதக பெண்ணனும் அப்பிட ஏம சாதக பெண்ணான்னு புழுவா ஏக நிமே நீ பிரஸ்னி பிரஸ்னே ஏக நிமே இத்திஹாச பிலிமத கட்டலு அக்னமே இத்தியேன் மே வர்த்தமானே பிலிமத கட்டலு ஓத்தியேன் தேங் தியன பிரஸ்னிட தேங் அப்போனே அப்பி விசதும் ஹயான் அப்படி இத்தியாசிய கருணு காரண ஓணி தரங்க ஹானரபிள் சேர் தேர் ஹேஸ் பீ லாட் ஆஃப் எக்ஸ்பெடிஷன்ஸ் கண்டக்ட் மிஸ்டர் மைக் வில்சன் ஆர்தர் சி கிளார்க் and Crop Totten. These gentlemen have conducted certain expeditions, undersea expedition, and they have found lot of artifacts, antiquities. There has been Buddhist relics as well as Hindu relics. Archaeology is a science. It is based on certain principles. And it is an art because you need skills. Two. Since it is a science which is based on principles and evidence, we have to acknowledge that. Whether we like it or not, it may not suit our thinking pattern. Nevertheless, if there is something proven according to scientific facts, we have to adhere to that. Unless and or otherwise, this archaeological bill is being revised. There is a bill, antiquities bill, ratified by this parliament, then that has to be revised. Unless such time, we have to adhere by the present bill. Therefore, Honorable Chair, I would like to answer the pertinent questions raised by the opposition members. They have been questioning the validity of archaeology, Department of Archaeology. That is to my understanding. Honorable Chair, though we may have different political leanings, different political orientations, that doesn't mean we should not uphold the law of this country. A bill is a law. We have to abide by that. I'm sorry to say these things. Don't disturb the facts. You are distorting the facts. also can do that very well. But I will not go to that extent. The problem faced by the Kovil committee has to be resolved. And very, very soon, I would like to make a personal visit to that particular place, the Thirukoneswaram Kovil. And let's sit down. I am willing to sit down with the committee. You cannot shake your hands with a clenched fist. We are extending our arms, our hands. No, you cannot have point of orders at this juncture. No, you cannot have point of orders.
If the minister is agreed only, I can allow.
According to the standing orders, can he go for a point of order?
Honorable Minister, you can continue.
Okay. Honorable Chair, I am willing to.
Okay, thank you. Honorable Member.
Orava Amateur Avergale, Ningal Uru Nyaya Manavaradan Karadagari. Ningal Umudi Nyayangal, Ningal Sulugan the Buddy Angle, Sariana Vien Badalta, Nangal in the Savayre, in the Pirani, in the Kundubandrukro. Inge Ireim, Tinipadako, Tiripadako, Berlatin and Malanga di Pavanamale. Nanakit in the Berlaru, the Latte Arai will Adipadilan, the Karate Chulu. Ningal Ali and Irva to Kadapaka, Varagan and the Buddyamum. நீங்கள் ஆலயத்தோடு கதைக்கிற பொழுது நாங்களும் வரலாம் என்றால் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆலய நிர்வாகம் மட்டுமல்ல இந்த ஆலயத்தோடு இருக்கின்ற தொடர்புடைய இந்துக்கள் மிகவும் மனங்குழம்பி போய் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் கேட்பது போல நீங்கள் ஒரு நீதியாக வழங்குவீர்களாக இருந்தால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இதில் எந்த திரிப்புக்கும் திணிப்புக்கும் அல்ல, எந்த இனவாதமும் எங்களிடமில்லை. இது ஒரு பாரம்பரியமான வரலாற்று ரீதியான இந்துக்களுடைய ஒரு ஆலயம். இதுக்கு எவ்வளவோ கால வரலாறுகள் உண்டு. ஆகவே இதை யாரும் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் புதிதாக எங்களிடம் நாங்கள் சொல்லுகிறோம், இது நாங்கள் சொல்வதுதான் சரி அல்லது உங்களுடைய பக்கத்தில் தான் நியாயம் இருக்கிறது என்பதல்ல. ஒரு அஜென்மென்ட் மோஷன் ஒத்துழைப்பு வேலை பிரேரணையிலே அமைச்சர் கதைக்கிற பொழுது நிலையியல் கட்டளையின் பிரகாரம் நான் என்னுடைய கருத்தை சொல்வதற்கு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. நான் இங்கு எந்த பிரச்சாரத்துக்கும் வரவில்லை. ஆகவே உங்களை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஒரு நியாயமான அமைச்சர், கௌரவமானவர். அவை நீங்கள் இந்த விடயத்தை சரியாக கையாளுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தானே இந்த ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வருகிறோம். இதுல ஏதாவது திரிப்போ திணிப்போ இல்லை. நான் இனவாதம் பேசுவதற்காக வரவில்லை. நான் அதுக்காக சரத் வீரசேகரா இல்லை இனவாதம் பேசுகின்றேன்.
Honorable Minister, you can clarify now.
Thank you, Your Honor.
Gar Sabhapathitumani, then Metuma Kiyenawa me Dayaka Sabhawata Amatharawa Egolanta Enna Avasara Denna Kiyala. Namuth Aandukarutumiya Mata Ithama Pahadiliwa Kiyuwa, Ada Naginira Aandukarutumiya Kiyuwa, Puravidya Departmentuwa Saha E Kovile Dayaka Sabhawata Gennala Puravidya Department Samaga Anikut Baladar and Silum Dena Genlatoma Metirne Gatti, Kovile Daika Sabha, Sampurnem Kametinang, Mukadame Kohivatin Venat Mantura will make it may involve in it. He taken Eka Sampurnem, may Jativa, the Ausan Kanadiak, Kovile in the Kovile Daika Sabha, Sampurnem Kametinam make it, may Anapara deposit in the Kadaval Hundred and Avina Karni, Idikala Alankar Kanota Kametinang, Obutumala Makarekata may involve Villa Sampurne.
Mulasaning, Avasara Ileno, Etumata Kale Duna, Saratira Sekaran Etumata Kale Duna, in the Pedipur Kalia Klavadi Mikila. අපි එක තැනකට ඇවිල්ලා අපි සියලු දෙනාම එකට එකතු වෙලා ඕනේ මේ රට ගැන බලන්න. ඔබේ ඉතිහාසය ගැන මට ආඩම්බරයි. ඔබේ උරුමයන් රකින්න අපේ අමාත්‍යාංශය කටයුතු කරනවා. පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව ඒකේ වගකීම දරනවා. ඔබේ දරුවන්ගේ උරුමය, අනාගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ උරුමය, එය සිංහලද දමිලද මුස්ලිම්ද කියන එක නෙමෙයි. බෞද්ධද හින්දුද කතෝලිකද ඉස්ලාම්ද කියන එක නෙමෙයි. කොයි තරම් දේවල් අවුරුදු දහස් ගණනක් තිස්සේ වෙනස් වෙලාද. ඒ පරිවර්තනයන් සිද්ධ වේවි අනාගතයේත්. අපිට ඒ ඔලක්වන්න බෑ.
ගරු අමාත්‍යතුමනි, සභාවේ කාලය අවසාන වෙලා තියෙන්නේ.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මගේ කාලෙන් තමයි ගරු සිද්ධාර්ථ මැතිතුමාටත් ඒ වගේම ශ්‍රීධරන සමාවෙන්න සමාවෙන්න.
දැන් ඔබතුමාට මගේ දේ ඒගොල්ලෝ ගත්ත විනාඩි දෙක ලබා දීලා
තියෙනවා. එහෙනම් මම බොහොම සරලව කියන්නේ මේවා ගැන වැඩි දුරදී කතා කරන්න ඕනේ නැහැ. අපි මේවා හොද හොද මඩේ දාන්න ඕනෙත් නැහැ. මේ ප්‍රශ්න වලට නිශ්චිත විසඳුම් තිබිය යුතුයි. If there is a problem, there should be an answer. There should be a solution. And we are willing to give that. I will come there, visit, and talk to the COVID committee, and let's see what we can do.
Thank you, Minister.
Thank you.
Sabhava heta perwaru 9:00 dakwa kalthabana. Omisuti.